ஐநா மன்றத்தின் மனித வள மேம்பாட்டு அறிக்கை, ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்படும் அறிக்கை, இந்த ஆண்டும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இந்தியாவினுடைய நிலைமை ஒரு படி முன்னேறி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவுக்குள் அதை பயன்படுத்தி இந்தியாவுக்குள் இருக்கும் மாநிலங்களுக்கு இடையிலான ஒப்பீடு சில மட்டங்களில் செய்யப்பட்டு வருகிறது. அதில் கேரளா முதலிடத்திலும், ஹிமாச்சல் பிரதேசம் என்கிற மாநிலம் இரண்டாவது இடத்திலும், தமிழ்நாடு மூன்றாவது இடத்திலும் இருக்கிறது. இந்த மாநிலங்களுக்கு இடையிலேயே கூட தமிழ்நாடு கொஞ்சம் முன்னேறி இருக்கிறது. ஏற்கனவே இருந்த நிலையை விட சில படிகள் மேல் நோக்கி சென்றிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கை இந்திய அளவிலான இந்த மேம்பட்ட தன்மைக்கான காரணம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க?
நீங்க அந்த ரிப்போர்ட் படிச்சீங்கன்னாவே அதுல அவங்களே கிளியரா சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த அதாவது நீங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயங்கள். ஒன்னு வந்து ஒரு ஒரு நாட்டினுடைய அந்த மக்களினுடைய ஆவரேஜ் ஸ்கூல் எஜுகேஷன், சராசரி பள்ளி கல்வி விகிதம். ரெண்டாவது வந்து அவருடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அது வந்து அவங்களுடைய ஹெல்த் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள். மூன்றாவது வந்து நாட்டினுடைய இன்கம், பர் கேபிட்டா இன்கம் சொல்லுவாங்க, அதை தனிநபர் வருமானம். இது மூன்று காரணிகள் தான் வந்து ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டுடைய வளர்ச்சி தீர்மானிக்கக்கூடிய காரணிகள், ஃபேக்டர்ஸ். இப்ப இந்த 2003ல இருந்து 135ல இருந்து 130க்கு வந்தது, 135ல இருந்து 130க்கு வந்தது, 135 இயர்ஸ். ஆமா, அதுல இருந்து வந்ததுக்கு காரணங்கள் என்ன சொல்றதுன்னா, இப்ப நீங்க வந்து கடந்த ஒரு 15-20 ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா, அதிகமா இதை டிரைவ் பண்ற விஷயங்கள் வந்து பர் கேபிட்டா இன்கம் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. உண்மை, தனிநபர் வருமானம் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு பிரச்சனையே என்னன்னா, மற்ற பல டெவலப்பிங் கண்ட்ரிஸ், வளரும் நாடுகள்ல வந்து இப்ப நீங்க குறிப்பா அமர்த்தியா சென் தான் இதுக்கு வந்து இந்த கான்செப்டை உருவாக்கி கொடுத்தார். அவருடைய மெயின் கண்டென்ஷன் என்ன சொல்லணும்னா, குறிப்பா பல வளரும் நாடுகள்ல வந்து தனிநபர் வருமானம் வந்துடுது, ஆனா அவர்களுக்கு அந்த வருமானத்துக்கு ஏற்ற அளவு கல்வியோ அல்லது சுகாதார வசதியோ வர்றது கிடையாது.
அந்த இரண்டு பிரச்சனை, அந்த இரண்டு விஷயங்களில் இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது அதை பரவலாக்குவது?
இப்பொழுதும் அந்த டிஸ்டன்ட் வந்து, இப்ப நீங்க இந்த கடன் இந்த ரிப்போர்ட்டை டிரைவ் பண்றது கூட பாத்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்ல நீங்க பார்க்க முடியும், மெயினா டிரைவ் பண்றது வந்து பர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் தான்.
இந்த அறிக்கையில அடிப்படையாக கொண்டு இந்தியாவுக்குள் இருக்கும் மாநிலங்களுடைய செயல்பாடு, அதனுடைய மனித வள மேம்பாடுங்கிறது ஒப்பிட்டு வந்திருக்கும் செய்திகள்ல.
அதுதான் விஷயம், நீங்க இதுல பாத்தீங்கன்னா, நீங்க இதுல நீங்களே சொன்னீங்க, அதாவது இந்த ரிப்போர்ட்ல குறிப்பா சொல்றது வந்து கேரளா வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. கேரளா வந்து பர் கேபிட்டா இன்கம்ல லோவஸ்ட், மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தனிநபர் வருமானம் குறைந்த வருமானம். மகாராஷ்டிரா, பஞ்சாப், இன்னும் குஜராத் எல்லாத்தையும் அதிகமா இருக்கிற விஷயங்கள். ஆனாலும் கேரளா வந்து ஏன் இன்னும் ஃபர்ஸ்டா இருக்குன்னா, அங்க கல்வி சுகாதாரம் வந்து மற்ற மாநிலங்களை விட பெட்டரா இருக்கு. அதான் அதனுடைய முக்கிய காரணம். ஏன் வந்து இன்னும் கேரளா வந்து முன்னணியில இருக்கு மனித வள மேம்பாட்டுல அப்படின்னு சொன்னோம்னா, இதுதான் முக்கிய காரணம். ஆனா அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, கேரளா வந்து நம்ம முன்மாதிரியே எடுத்துக்க முடியாது அப்படின்றது ஒரு பிரச்சனை இருக்கு. கேரளா வந்து ஒரு சின்ன மாநிலம், அங்க வந்து ஒரு பெரிய ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் கிடையாது, அது வந்து ஒரு மணி ஆர்டர் எக்கனாமி தான். இன்னும் வந்து நீங்க நிறைய ரிசர்ச் ஸ்காலருக்கள் ஆர்டிக்கல் பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு கேரளா இருக்க முடியாது. ஏன்னா கேரளா வந்து இன்னமும் அதனுடைய எக்கனாமி டிரைவ் பண்ற விஷயங்கள், அதாவது அதனுடைய எக்கனாமியை வந்து பொருளாதாரத்தை தள்ளக்கூடிய விஷயம்னு சொல்றது வந்து வெளியில இருந்து வர வருமானம் தான். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம கம்பாரிசனா எடுத்துக்க முடியாது.
அப்படியானால் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது இடம்தான் இந்திய மாநிலங்களை அளப்பதற்கான நியாயமான ஒரு அளவுகோல்னு நீங்க நினைக்கிறீங்க?
நியாயமான அளவு உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இங்க வந்து ஒரு உற்பத்தி திறன் இருக்கு. இங்க யாரும் வந்து வெளியில இருக்க வருமானத்தை நம்பி தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் கிடையாது.
அந்த அளவுகோலின்படி பார்க்கும்பொழுது தமிழ்நாடு தான் இந்தியாவில் மனித வள மேம்பாட்டில் முதன்மையான மாநிலம் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா?
உறுதியாக சொல்ல முடியும். ஒரு அளவுல ஒரு தன் ஒரு 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 செல்ஃப் டிரைவன் எக்கனாமி அப்படின்னு சொல்ல முடியும்.
அதாவது சுயசார்போடு பொருளாதார வளர்ச்சியும் செய்து கொண்டு
சொல்ல முடியும். ஏன்னா கேரளாவை சொல்ல முடியும், கேரளாவுடைய டொபோகிராபியும் சரி, அவங்களுடைய ஜியோகிராபிக்கல் ஸ்ட்ரக்சர், அது எல்லாமே வந்து மற்ற இந்தியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிளா காட்ட முடியாது.
அப்படியானால் தமிழ்நாடு தான் பொருளாதார ரீதியில் சுயசார்பையும் பேணிக்கொண்டு மனித வள மேம்பாடு அப்படின்னு அளவுகோல் வச்சீங்கன்னா அதுலயும் ஓரளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதாக
சொல்ல முடியும். என்னன்னா இப்ப நீங்க மிக அடுத்து நீங்க ஒரு வளர்ந்த ஸ்டேட் அப்படின்னு வளர்ந்த மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து குஜராத் சொல்லலாம், மகாராஷ்டிரா சொல்லலாம், பஞ்சாப் சொல்லலாம். இப்ப குஜராத் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்கன்னா குஜராத்துக்கு மகாராஷ்டிராவுடைய பர் கேபிட்டா இன்கமுக்கு அளவுக்கு தனிநபர் வருமான அளவுக்கு அவர்களுடைய மனித மேம்பாட்டு வளர்ச்சி இல்ல.
சரி,
அதாவது மகாராஷ்டிராவுடைய தனிநபர் வருமானமும் குஜராத்துடைய தனிமனித வருமானமும் அளவுக்கு அவர்களுடைய மனித மேம்பாட்டு வளர்ச்சி இல்ல. அதாவது ஒரு ஒரு நீங்க ஒரு எக்கனாமிக் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா தேர் ஹியூமன் டெவலப்மெண்ட் இஸ் நாட் கரஸ்பாண்ட் டு தேர் பர் கேபிட்டா இன்கம்.
தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி வந்து பொருளாதார வளர்ச்சி
என்பது காரணங்கள் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு பெரிய வரலாற்று காரணங்கள் இருக்கு. வரலாற்று காரணங்கள் என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததே வந்து அவர்களுக்கு வந்து ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி, அதாவது வந்து இண்டஸ்ட்ரிய இப்ப நீங்க மகாராஷ்டிரா குஜராத் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய போக்கஸே வந்து இண்டஸ்ட்ரியை வளர்க்கறது. நிறைய இன்சென்டிவ் வந்து ஒரு புதிய தொழிற்சாலை வரும்போது அதுக்கு நிறைய இன்சென்டிவ் கொடுக்கறது, அந்த தொழிற்சாலை உருவாக்குறதுக்கு அதனுடைய எம்ப்ளாய்மெண்ட் போக்கஸ் அப்படி நிறைய பண்ணுவாங்க. இப்ப நீங்க குஜராத்ல பாத்தீங்கன்னா நிறைய அந்த கெமிக்கல் சார்பான இண்டஸ்ட்ரிஸ் அந்த அந்த சூழலுக்கு ஏற்றவாறு இண்டஸ்ட்ரி உருவாக்க பார்ப்பாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரால அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை உருவாக்க பார்த்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இன் அடிஷன் டு இட் அவங்க தமிழ்நாட்டுல இண்டஸ்ட்ரி வளர்த்தாலும் அதுக்கு இன்னொரு வகையில் நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கிற பொசிஷன் என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து கடந்த ஒரு திராவிட இயக்கங்கள் வந்தது ஒரு குறிப்பா திமுக அதிமுக ஒரு 60க்கு பிறகு இங்க தமிழ்நாட்டுல ஒரு விஷயங்கள் நடந்தது என்னன்னா ஒரு பப்ளிக் பாலிசிக்கு ஒரு பப்ளிக் கூட்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அது வந்து குறிப்பா சுகாதாரம் கல்வி அப்படின்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதுதான் நமக்கு வந்து இப்போதைக்கு அது வந்து நமக்கு முன்னாடி போட்ட அந்த விதைகள் வந்து நமக்கு இப்போதுதான் அதனுடைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது. இப்ப வந்து இவங்க இப்ப பண்ணல, இது வந்து ஒரு 30-40 ஆண்டு காலமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய பெனிஃபிட்டை இப்ப வந்து ஒரு 90க்கு பிறகு நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம்.
அதே சமயத்தில் எதிர்த்தரப்பில் இருந்து ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. இலவசங்கள் கொடுத்து தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை கெடுத்து விட்டார்கள், தமிழக மக்களை சோம்பேறிகளாக்கி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது தானே திராவிட இயக்க அரசுகள் மீது.
இல்ல அது இது உண்மையிலே இருக்கு. அப்படி ஒரு இன்னொரு பக்கத்துல நம்ம சொல்லணும்னா நம்ம இப்படியும் கேட்கலாம், நீங்க இதே கேள்வி நம்ம திருப்பி கேட்கல. இப்ப நீங்க பக்கத்துல ஒரு ஆந்திர மாநிலம் இருந்துச்சு, ஆந்திர மாநிலத்துல நீங்க வந்து அந்த ஒரு நீங்க பாத்துருப்பீங்க அக்ரேரியன் கிரைசிஸ் சொல்லுவாங்க, அதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சூசைடு நடந்துச்சு விவசாயிகளுக்கு. அதே மாதிரி மகாராஷ்டிரால விதர்பான்ற இதுல எக்கச்சக்கமான சூசைடு, நிறைய விவசாயிகள் வந்து முடியாம ஒண்ணுமே பண்ண முடியாம இறந்து போயிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க. நீங்க தமிழ்நாட்டுல அப்படி ஒரு தற்கொலையை நீங்க பார்க்க முடியாது. ஆனா பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இப்ப தமிழ்நாடு இது வந்து ஒரு சஸ்டைனபிளா அப்படின்றது, இது வந்து ஃபியூச்சரா அப்படின்றதுக்கு ஒரு கேள்விக்கு நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதே நேரத்துல இது வந்து நம்ம தவறா ரைட்டா அப்படின்றதுக்கு நம்மளே வந்து விமர்சனம் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. அதாவது இந்த பாப்புலிசம் சொல்ற அந்த வார்த்தை வந்து எப்பொழுதுமே தவறான வார்த்தை அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது.
இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கப்படுகிறது என்றால் அரசுக்கு வரும் வருவாயை விட இந்த இலவசங்களால் அரசுக்கு ஏற்படும் செலவினங்கள் கூடுதலாகி கொண்டே போகிறது. இதை தொலைநோக்கு பார்வையில் இந்த இரண்டுக்கும் இடையிலான பற்றாக்குறை நிலை என்பது நீடிக்க முடியாத ஒரு நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அரசின் செலவினங்கள். நீங்க வந்து அது ஒரு
அது புரியுது. அதாவது அவங்க சொல்ற வார்த்தை வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்னு சொல்லுவாங்க. அதை அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்ன்றதும் சஸ்டைனபிள் கிடையாது அப்படின்றதான் உங்களுடைய ஆர்கியூமெண்ட். விஷயம் என்னன்னா இப்போ நீங்க அதுக்கு கவர்மெண்ட் வந்து வேற மற்ற வகையிலிருந்து சோர்சஸ் வந்து ரெவன்யூ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது என்னன்னா இப்ப தமிழ்நாடு டாஸ்மார்க் விஷயம் வந்து அதுவே வந்து அங்கிருந்து ரெவன்யூ எடுத்து அதே மக்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். நம்ம தமிழ்நாடுடைய அரசியல் பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கணும்னா டாஸ்மார்க் வந்து ஒரு வகையில கெடுதலா இருந்தாலும் அதுல வர ரெவன்யூ தான் அதே மக்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்.
தமிழ்நாட்டினுடைய வருமானம் என்பது காலப்போக்கில் இதே மாதிரியான ஒரு மாடல் நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு மாநிலத்தின் மனிதவள மேம்பாடு என்பது பொருளாதாரத்தை சார்ந்துதான் இருக்க முடியும். அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டின் பொருளாதார ஆரோக்கியம் எந்த அளவுக்கு நம்பிக்கை அளிப்பதாக உங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது?
இல்ல இப்ப நம்ம இதுல வந்து ஒரே விஷயம் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். என்னன்னா இப்ப வந்து இப்ப தமிழ்நாடுடைய மாடல் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பேசணும்னா நிறைய தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்களை விட நம்ம நிறைய வெளிநாட்டு மூலதனங்களை நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம். பல விஷயங்களான தொழிற்சாலைகளை உள்ள கொண்டு வந்திருக்கோம். நம்ம அதிகபட்சம் என்ன பண்ண முடியும்னா இப்ப இருக்க ஜியோ பொலிட்டிக்கல் உலக பொருளாதார அந்த ஆர்கிடெக்ட், அதாவது உலக பொருளாதார சூழல்ல உலக பொருளாதார அந்த ஸ்ட்ரக்சர்ல தமிழ்நாடுன்றது மட்டும் தனியா வந்து ஒரு தனித்துவமான ஒரு பொருளாதார கொள்கையை வைக்க முடியாது.
அப்படியே
அதே அளவில் இன்னொரு விஷயம், அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்தியான்ற ஒரு ஸ்டேட், இந்தியான்ற ஒரு ஒரு நேஷனுக்குள்ள தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவே அது பைபாஸ் பண்ணலாம், அதுக்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு வெளியில தமிழ்நாடு வந்து இதை சஸ்டெயின் பண்ணணும்னா, இந்த இப்ப வெளிநாட்டு வர மூலதனங்கள், மற்ற தொழிற்சாலைகள் வர்றத, அதாவது தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க அந்த டாக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அதை இன்னும் கொஞ்சம் நம்ம ரைஸ் பண்ணணும். இந்த இப்ப நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்க சோசியல் செக்டர்ஸ், குறிப்பா கல்வி சுகாதாரம், அதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது.
ஆனா சமீப ஆண்டுகள்ல, கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா, அது ரெண்டுலயுமே வந்து தனியாருடைய பங்களிப்புல ஊக்குவிக்கும் அரசு கை கழுவும் போக்குதானே தமிழ்நாட்டுல நடந்துட்டு
இருந்துகிட்டு இருக்கு. அது குறிப்பா நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. ஆனாலும் இன்னமும் நான் சொல்ல முடியும், இன்னமும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சுகாதாரம் என்பது தமிழ்நாடுன்றது ஒரு மாடல் ஸ்டேட். அது நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ அதான் உண்மை. இப்ப நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கம்பாரிசன்ல சொல்லும் பொழுது நமக்கு ஒரு வெறுப்புறோம், தமிழ்நாட்டுல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் வேலை செய்யல, தமிழ்நாட்டுல இருக்க லோக்கல் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் வேலை செய்யல. ஆனா இன்னமும் சொல்ல போனா, தமிழ்நாட்டுல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அது ஸ்டில் இஸ் அ பெட்டர் ஹாஸ்பிட்டல் தன் எனி ஹாஸ்பிட்டல் இன் திஸ் கண்ட்ரி. அதை நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஆனா விஷயம் என்னன்னா, அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு காம்ப்ளசண்டா இருக்க முடியாது. இதை நம்ம சஸ்டெயின் பண்ணணும், அந்த இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்க வேலைகளை தொடர்ச்சியா பண்ணணும். அதே நேரத்துல இப்ப நம்ம அந்த நான் சொன்ன அந்த டாக்ஸ் ஜிடிபி ரேஷியோவை அதிகரிச்சு அதுல வர ரெவன்யூவா திரும்பி நம்ம இந்த எஜுகேஷன்லயும் ஹெல்த்லயும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. இருக்கிற சூழல இது நம்ம பண்ண முடியாது. நம்ம வந்து இப்ப முழுசா நம்ம வந்து வேற ஒரு வகையான எக்கனாமிக் பாலிசி நம்ம உருவாக்க இமேஜின் பண்ண முடியாது. ஒரு ஒரு அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்ப இருக்கிற சூழல்ல நம்ம என்ன பெஸ்டா பண்ண முடியுன்றதான் நான் பேசிட்டு இருக்கேன்.